13. பின்மாறி. ஆவியானவரின் வேலை மழைக்கு ஒப்பானது. அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாறியை கொடுத்து உங்களுக்கு முன்மாறியையும் பின்மாறியையும் ஏற்கனவே வருஷிக்கப் பண்ணுவார். கிழக்கத்திய நாடுகளிலே முன்மாறி விதைப்பின் காலத்திலே பெய்யும். விதைத்திருக்கின்ற விதை முளைப்பதற்கு அது அவசியமாயிருக்கின்றது. இப்படிப்பட்ட வளப்படுத்தும் மழையினுடைய செல்வாக்கின் கீழ் இளஞ்செடிகள் முளைவிட ஆரம்பிக்கும். அந்த பருவகாலத்தின் முடிவினில் பெய்கின்ற பின்மாறி கதிர்களை முற்றச் செய்து அறுவடைக்குப் பயிரை ஆயத்தமாக்குகின்றது. பரிசுத்த ஆவியானவரின் வேலையை நமக்கு விளக்கிச் சொல்ல கர்த்தர் இயற்கையின் இந்த செயல்பாடுகளை உபயோகிக்கின்றார். விதையை முளைக்கச் செய்ய பனியும் முன்மாறியும், பயிரை அறுவடைக்கு ஆயத்தப்படுத்த பின்மாறியும் எப்படி கொடுக்கப்படுகின்றதோ, அதேபோல ஆவிக்குரிய இயல்பான வளர்ச்சியின் செயல்முறையில் நாம் ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு வளர்ந்தேற பரிசுத்த ஆவியானவரும் கொடுக்கப்படுகின்றார். விதை முதிர்ந்து வருவது ஆத்துமாவில் தேவ கிருபையினுடைய வேலையின் முழுமையை குறிக்கின்றது. தேவனுடைய நீதி ஒழுக்க சாயல் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் நம் குணங்களில் பூரணமாக்கப்பட வேண்டும். நாம் முற்றிலுமாக கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்தவராக மாற்றப்பட வேண்டும்.
பூமியின் அறுவடைக்கு விளைச்சலை முட்டச் செய்கின்ற பின்மாறி, மனுஷகுமாரனின் வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்துகின்ற ஆவிக்குரிய கிருபையை குறிக்கின்றது. ஆனால் முன்மாறி பெய்யாவிட்டால் விதையில் உயிர் இருக்காது, பச்சையான கதிர் முளைக்காது. முன்மாறி தன்னுடைய வேலையை செய்திராத பட்சத்தில் பின்மாறியால் எந்த ஒரு விதையையும் முழுமையடையச் செய்ய முடியாது. ஏ திருச்சபை முழுவதற்குமான சரித்திரப்பூர்வமான ஒரு அப்பியாசம். கிபி 31 பெந்தகொஸ்தே நாளில் முன்மாறி பொழிந்தது. கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த அவர்கள் சீஷர்கள் பிதாவின் வாக்குத்தத்தமான ஆவியானவரின் பொழிவிற்காக எருசலேமிலே காத்திருந்தார்கள். ஒன்றுமே செய்யாமல் அவர்கள் காத்திருக்கவில்லை. அவர்கள் நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்களென்று லூக்கா 24:53 வேதம் கூறுகின்றது. சீஷர்கள் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தபோது உண்மையான மன வருத்தத்துடன் தங்களது இருதயங்களை தாழ்த்தி தங்களது அவிசுவாசத்தை அறிக்கை செய்தார்கள். தங்களது அன்றாட ஜீவியத்தில் மனிதர்களை சந்திப்பதினால் ஏற்படும் தொடர்பிலே உரையாடல்கள் மூலம் பாவிகளை கிறிஸ்துவண்டை வழிநடத்தக்கூடிய சரியான வார்த்தைகளை பேசுவதற்கு ஏற்ற ஒரு தகுதியை பெற்றுக் கொள்வதற்காக ஆழ்ந்த ஊக்கத்துடன் சீஷர்கள் ஜெபித்தனர். எல்லா வேறுபாடுகளையும் தன்னை உயர்த்த வேண்டுமென்ற எல்லா விருப்பத்தையும் அப்புறப்படுத்திவிட்டு கிறிஸ்தவ ஐக்கியத்தில் ஒருவருக்கொருவர் மெருங்கி வந்தனர். சீஷர்கள் பூரணமாக ஐக்கியத்திற்குள் வந்து மேலான இடத்தை பிடிக்கும் போட்டி அவர்களில் மறைந்த பிறகே ஆவியானவர் பொழியப்பட்டார். அப்போஸ்தலர்களின் நாட்களில் நிகழ்ந்த ஆவியின் அருள்மாறி முன்மாறியின் ஆரம்பமாக இருந்தது. அதனுடைய பலனும் மகிமை மிக்கதாக இருந்தது. காலத்தின் முடிவுரையிலும் ஆவியானவரின் பிரசன்னம் அவரது உண்மையான சபையோடு நிலைத்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது. பெந்தகோஸ்தே நாளில் கொடுக்கப்பட்ட முன்மாறியின் விளைவுகள். ஆவியானவரின் செல்வாக்கின் கீழ் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கான துதியின் பாடல்களுடன் மனந்திரும்புதல் மற்றும் பாவ அறிக்கையின் வார்த்தைகள் ஒன்றாக கலந்தன. ஒரே நாளிலே ஆயிரக்கணக்கானோர் மனந்திரும்பினர். பரிசுத்த ஆவியானவர் இதுவரை அவர்களுக்கு பழக்கமில்லாத மொழிகளை சரளமாய் பேசத்தக்கதாக வல்லமையை அவர்களுக்கு அளித்தார். அவர்கள் தாங்களாகவே வாழ்நாள் முழுவதும் செய்து முடிக்க முடியாததை ததை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்காகச் செய்தார். அவர்கள் இருதயங்கள் அளவுக்கு மிஞ்சி மிகவும் முழுமையான, மிகவும் ஆழமான, பற்பல விளைவுகள் ஏற்படுத்தக்கூடியதான ஒரு தாராள சிந்தையால் நிறைக்கப்பட்டிருந்தது. எனவே அது பூமியின் கடைமுனை வரைக்கும் சென்று கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து சாட்சி கூறும்படிக்கு அவர்களை தூண்டியது.
பெந்தகொஸ்தே நாளில் ஆவியானவர் பொழியப்பட்டதன் விளைவு என்ன? உயிர்த்தெழுந்த ஒரு இரட்சகரை பற்றின நற்செய்தி மனிதர்கள் குடியிருக்கும் இவ்வுலகின் எல்லா மூலைகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டது. சபை எல்லா திசைகளிலிருந்தும் மனந்திரும்பிய ஜனங்கள் தன்னிடத்தில் ஒன்று சேர்க்கப்படுவதைக் கண்டது. பின்வாங்கி போனவர்கள் மீண்டும் மனந்திரும்புதலுக்குள் நடத்தப்பட்டனர். கிறிஸ்துவின் குணங்களுக்கு ஒத்த குணங்களை வெளிப்படுத்துவதும் அவரது ராஜ்யம் விரிவடைய பாடுபடுவதுமே
விசுவாசிகளின் லட்சியமாக இருந்தது. பின்மாரிக்கான வாக்குத்தத்தம். ஆவியானவர் அப்போஸ்தலர்களின் நாட்களில் பொழியப்பட்டது முன்மாரியாகும். அதன் விளைவு மகிமையாயிருந்தது. ஆனால் பின்மாரி அதைக் காட்டிலும் இன்னும் மிகுதியானதாயிருக்கும். பூமியினுடைய அறுவடையின் முடிவு வேளையில் ஒரு விசேஷித்த ஆவிக்குரிய கிருபையின் அனுக்கிரக பொழிவு மனுஷகுமாரனின் வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்தும்படிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஆவியானவரின் இந்த பொழிவு பின்மாரி காலத்து மழைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்றது. தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள் இந்த பூமியை முடிவாகச் சந்திப்பதற்கு முன்னதாக அப்போஸ்தலர்கள் காலத்திலிருந்து இதுவரை கண்டிராத ஆரம்ப காலத்தில் கொண்டிருந்த தேவ பக்தியின் ஒரு எழுப்புதல் கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியிலே காணப்படும். தேவனுடைய ஆவியும் வல்லமையும் அவரது ஜனங்கள் மீது ஊற்றப்படும்.
இந்த ஊழியம் பெந்தகொஸ்தே நாளில் நடந்ததற்கு ஒத்ததாக இருக்கும். சுவிசேஷம் முதலாவது சொல்லப்பட்ட நாட்களில் விலை மதிப்புள்ள விதைகள் முளைத்தெழும்பத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரின் பொழிவு முன்மாரியாக கொடுக்கப்பட்டதைப் போல அறுவடைக்கு பயிரை முட்டச் செய்யத்தக்கதாக அதன் முடிவில் பின்மாறி பொழிவாக கொடுக்கப்படும். பின்மாறி உரத்த சத்த ஊழியத்தை உண்டு பண்ணும். மூன்றாம் தூதனின் உரத்த சத்தத்திற்கு வல்லமை அளிக்கவும் கடைசி ஏழு வாதைகள் ஊற்றப்படும் அந்த காலகட்டத்தில் நிற்கத்தக்கதாக பரிசுத்தவான்களை ஆயத்தப்படுத்தவும் பின்மாறி அல்லது இளைப்பாறுதல் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரும். சர்வாயுதங்களை தரித்திருந்தவர்கள் மிகுந்த வல்லமையோடு சத்தியத்தை பேசக் கேட்டேன், அது பலனுள்ளதாயிருந்தது. எது இந்த பெரிய மாற்றத்தை உண்டாக்கிற்று என்று நான் கேட்டேன். ஒரு தூதன், அது பின்மாறி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகின்ற இளைப்பாறுதல், மூன்றாம் தூதனின் உரத்த சத்தம் என்று கூறினான். பி, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு அடுத்ததான தனிப்பட்ட அப்பியாசம். முன்மாறி மனமாற்றத்தை உண்டு பண்ணும். பின்மாறி கிறிஸ்துவை போன்ற ஒரு குணத்தை முதிர்ச்சியடையச் செய்யும். நமது கிறிஸ்தவ வாழ்க்கையை துவங்குவதற்கு வல்லமை அளித்து முதலாவது துணைபுரிந்ததான முன்மாறியை நமது அனுபவத்தின் எந்தக் காலகட்டத்திலும் தள்ளிவிடக்கூடாது. முன்மாறியின் கீழ் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் கடைசி வரையிலும் நமக்கு அவசியமாயிருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் தேவனை தேடும்போது அது நம்மில் சாந்த குணத்தையும் தாழ்மையான மனதையும் பூரணப்படுத்தும். பின்மாறிக்காக விழிப்போடு தேவனை சார்ந்திருப்பதையும் நம்மில் உண்டு பண்ணும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஆத்துமாவிலும் தங்கியிருக்க வாஞ்சிக்கின்றார். அவரை ஒரு மதிப்புள்ள விருந்தாளியாக வரவேற்று பெற்றுக்கொள்பவர்கள் கிறிஸ்துவில் முழுமையடைவர். நம்மில் துவங்கப்பட்ட நற்கிரியை நிறைவடையும். தூய்மையற்ற சிந்தனைகள், வக்கிரமான மன உணர்ச்சிகள், கலகச் செயல்கள் போன்றவை இருந்த இடங்களை பரிசுத்த சிந்தனைகள், பரலோக வாஞ்சைகள் மற்றும் கிறிஸ்துவைப் போன்ற செயல்கள் எடுத்துக்கொள்ளும். தேவனுடைய ஆவியானவரை நாம் ஓரளவு பெற்றிருக்கலாம். ஆனால் ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் தொடர்ந்து அவரை அதிகமாகத் தேட வேண்டும். அது நம்முடைய முயற்சிகளை நிறுத்திவிடுவதற்கு ஒருபோதும் இடமளிக்காது. நாம் முன்னேற்றமடையாதிருப்போமானால் முன்மாறி மற்றும் பின்மாறி ஆகிய இரண்டையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மனப்பான்மையில் நம்மை நாமே வைத்துக் கொள்ளாதிருப்போமானால் நம் ஆத்துமாக்களை நாம் இழந்து விடுவோம். அதற்கான பொறுப்பு நம் வாசற்படியிலேயே கிடக்கும்.
முகாம் கூட்டங்களில் கூடுகின்றது போன்ற சபைக் கூட்டங்கள், சபையாக வீடுகளில் கூடுகின்ற கூட்டங்களை ஆத்துமாக்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஆகியவை அனைத்தும் முன்மாறி மற்றும் பின்மாறி கொடுக்கப்படுவதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களாகும். தேவ ஆவியானவருக்கு வழி ஆயத்தம் செய்யப்படும்போது ஆசீர்வாதம் வந்து சேரும். பூமியின் மீது மழை பொழியாதபடிக்கு வானத்தின் பலகணிகளை சாத்தானால் அடைக்க முடியுமென்றால் கூட தேவனுடைய ஜனங்களின் மீது ஆசீர்வாதமான ஒரு பொழிவு இறங்கி வருவதை அவனால் ஒருபோதும் தடை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வந்திறங்கத்தக்கதாக நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வந்திறங்க வேண்டுமென்பதற்காக சீஷர்கள் பெந்தகொஸ்தே நாளிலே ஜெபித்தது போல நாமும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்படிக்கு மிக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். அந்த காலத்திலே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு தேவையாயிருந்தாரானால்
இப்போது நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகின்றார். திருச்சபை மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்குவது ஏதோ எதிர்காலத்தில் நடக்கப்போகின்ற சம்பவமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இப்போதே அவரை பெற்றுக்கொள்வதுதான் சபையின் சிலாக்கியமாக இருக்கிறது. எனவே அதற்காக நாடுங்கள், அதற்காக ஜெபியுங்கள், அதை நம்புங்கள். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை அளிப்பதற்கு பரலோகமும் காத்து கொண்டிருக்கின்றது.
பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் கொண்டிருக்கும் வாஞ்சையையும் அதற்காக நாம் செயல்படுத்தும் விசுவாசத்தையும் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வெளிச்சத்தையும் அறிவையும் நாம் பயன்படுத்தும் அளவையும் பொறுத்தே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அளவும் இருக்கும்.
பரிசுத்த ஆவியின் வரத்தை கர்த்தரிடம் கேட்கவும் நமது விண்ணப்பங்களுடன் அவரை தொந்தரவு செய்யவும் நாம் போதுமான விருப்பமில்லாமல் இருக்கின்றோம். இந்த காரியத்தில் நாம் அவரை தொந்தரவு செய்ய வேண்டுமென்று கர்த்தர் விரும்புகின்றார். அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நமது விண்ணப்பங்களை நாம் வற்புறுத்தி கேட்க வேண்டுமென்று அவர் விரும்புகின்றார். உண்மையான மனந்திரும்புதலுடன் நமது இருதயங்களை நாம் தாழ்த்த வேண்டும்.
நமது மத்தியில் வரவேண்டிய உண்மையான தேவபக்தியின் ஒரு எழுப்புதல் நமது தேவைகள் அனைத்திலும் மிகவும் பெரிதானதும் மிகவும் அவசரமானதுமாக இருக்கின்றது. நமது முழுமுதல் வேலையே அதை தேடுவதாகத்தான் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஊக்கமான முயற்சி இருக்க வேண்டும். தேவன் தமது ஆசீர்வாதத்தை நம்மீது பொழிய விருப்பமில்லாதிருப்பதால் அல்ல, அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இல்லாததால் அதை பெற்றுக்கொள்வதில்லை. உலக பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு மனமுவந்து நல்ல ஈவுகளை கொடுக்க எப்படி ஆயத்தமாக இருக்கிறார்களோ, அதற்கும் மேலாக தம்மிடத்தில் கேட்பவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க நம் பரலோகப்பிதா அதிக விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் பாவ அறிக்கையினாலும் தாழ்மையினாலும் மன வருந்துதலினாலும் ஊக்கமான ஜபத்தினாலும் நமக்கு அளிப்பதற்கு அளிப்பதற்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கின்ற ஆசீர்வாதத்தின் மீதுள்ள நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டியது நமது வேலையாகும். ஜபத்திற்கு கிடைக்கும் பதிலாக மட்டுமே ஒரு எழுப்புதல் எதிர்பார்க்கப்பட வேண்டும்.
நம் மத்தியிலே முழுமையான ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமென்று நான் உங்களுக்கு கூறுகின்றேன். மனமாற்றம் பெற்ற ஒரு ஊழியம் செய்யப்பட வேண்டும். அங்கு பாவ அறிக்கைகளும் பாவத்திற்கான மன வருத்தமும் மனமாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை போதிக்கின்ற அநேகர் குணங்களை மாற்றமடையச் செய்யும் கிறிஸ்துவின் கிருபையை தங்கள் இருதயங்களிலே பெற்றிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மிகவும் நிரந்தர தாமதமாகப் போய்விடுவதற்கு முன்னதாக முழுமையான வேலையைச் செய்வதற்கான அவர்களது பாதையில் தடையாய் நிற்பதற்கான எதையும் அவர்கள் அனுமதிக்கக் கூடாது. எழுப்புதலோடு சீர்திருத்தமும் இணைந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரது ஊழியத்தின் கீழ் ஒரு எழுப்புதலும் ஒரு சீர்திருத்தமும் உண்டாக வேண்டும். எழுப்புதலும் சீர்திருத்தமும் இரண்டு வெவ்வேறான காரியங்களாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்தலையும் மனம் மற்றும் இருதயத்தினுடைய வல்லமைகளை எழுச்சியூட்டும் ஒரு இயல்பையும் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து ஒரு உயிர்த்தெழுதலையும் எழுப்புதல் குறிக்கின்றது. மீண்டும் ஒழுங்கான ஒரு மறுசீரமைப்பையும் நமது எண்ணங்கள் மற்றும் கொள்கைகளிலும் வழக்கமாக செய்யும் செயல்கள் மற்றும் பழக்க வழக்கங்களிலும் உண்டாகும் ஒரு மாற்றத்தையும் சீர்திருத்தம் குறிக்கின்றது. சீர்திருத்தம் ஆவியின் எழுப்புதலுடன் இணைக்கப்படாவிட்டால் நீதியின் நற்கனியை கொண்டுவரமாட்டாது. எழுப்புதலும் சீர்திருத்தமும் தங்களது நியமிக்கப்பட்ட வேலையை செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு இரண்டுமே ஒன்றோடொன்று கண்டிப்பாக ஒருங்கிணைந்திருக்க வேண்டும்.
அனைத்து சண்டைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் நாம் ஒதுக்கித் தள்ள வேண்டும். வேலையாட்கள் தங்களது சொந்த ஆத்துமாக்களில் கிறிஸ்துவை நிலைத்திருக்கச் செய்யும் போதும் அனைத்து சுயநலமும் மரித்து போகும் போதும் மிக உயர்ந்த அதிகாரத்திற்காக போராட்டமோ போட்டி மனப்பான்மையோ இல்லாமல் இருக்கும்போதும் ஒருமனப்பாடு தொடர்ந்து இருக்கும்போதும் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பு காணப்பட்டு உணரப்படுவதற்காக அவர்கள் தங்களையே பரிசுத்தம் செய்து கொள்ளும் போதும் மாத்திரமே தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் ஒரு எழுத்தும் ஒரு எழுத்தின் உறுப்பும் ஒருபோதும் ஒழிந்து போகாது என்பது எப்படி நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவரின் கிருபையின் பொழிவு அவர்கள் மீது பொழியும். ஆனால் ஊழியர்கள் தங்களது சொந்த மேம்பட்ட நிலையை காட்டிக்கொள்ளும்படியாக மற்றவர்களின் வேலையை குறைத்து மதிப்பிடும்போது தங்களது சொந்த வேலை பெற்றிருக்க வேண்டிய முத்திரையை பெற்றிருக்கவில்லை என்பதை நிரூபிப்பார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய மகா நாளிலே கிறிஸ்துவை நமது உயர்ந்த கோட்டையாக, நமது அடைக்கலமாக கொண்டு நாம் நிற்க வேண்டுமானால் எல்லா பொறாமையையும் சுயத்தை உயர்த்தி காண்பிக்க தூண்டுகின்ற எல்லா போட்டிகளையும் நாம் உதறித்தள்ள வேண்டும். பரிசுத்தமில்லாத இந்த காரியங்களின் வேர்கள் மீண்டும் நமது வாழ்க்கையில் முளைத்து விடாதபடிக்கு முழுவதுமாய் அவைகளை நாம் அழிக்க வேண்டும். நாம் முழுவதுமாக நம்மை கர்த்தரின் பக்கமாக நிறுத்த வேண்டும்.
கிறிஸ்தவர்கள் தங்களிடத்தில் காணப்படுகின்ற எல்லா வேறுபாட்டையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு தொலைந்து போன ஆத்துமாக்களை இரட்சிப்பதற்காக தேவனுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கட்டும். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கேட்க கடவர்கள். அப்போது அது அவர்களுக்கு வரும். ஒருவரை ஒருவர் மேசியுங்கள். கிறிஸ்தவம் என்பதே ஒருவருக்கொருவர் மிகவும் மென்மையான அன்புணர்வை வெளிப்படுத்துவதாகும். கிறிஸ்துவானவர் தாம் உண்டாக்கின சிருஷ்டிகளிடமிருந்து எல்லாவற்றிற்கும் மேலான அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டியவராய் இருக்கின்றார். மனுநிதன் தனது சக மனிதர்களுக்காக கூட ஒரு புனிதமான மதிப்பை நினைவில் வைத்து பேண வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகின்றார். தேவனிடத்திலிருந்து பிறக்கின்ற அன்பினாலேயே இரட்சிக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஆத்துமாவும் இரட்சிக்கப்படும். மெய்யான மனமாற்றம் என்பது சுயநலத்திலிருந்து விடுபட்டு தேவனிடமும் ஒருவரோடு ஒருவரிடமும் பரிசுத்தமாக்கப்பட்ட அன்புணர்வை காட்டுவதற்கான ஒரு மாற்றமே ஆகும். அன்பும் தூய்மையும் தேவன் மிகவும் உயர்வாக மதிக்கின்ற குறிப்பிடத்தக்க பண்புகளாகும். இந்த குறிப்பிடத்தக்க பண்புகள் ஒவ்வொரு கிறிஸ்தவனாலும் போற்றி வளர்க்கப்பட வேண்டும். நேசிக்கிற நேசிக்கப்படுவதற்கேதுவான கிறிஸ்தவனே சுவிசேஷத்திற்கு ஆதரவாக பேசப்படுகின்ற மிக வலிமையான வாதமாகும். முழுமையான ஒப்படைத்தல் அவசியம்.
சிறிதளவு கூட தனக்கென்று ஒதுக்கி வைத்துக் கொள்ளாத முழுமையான ஒப்படைத்தலைத் தவிர வேறொன்றையும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அரைமனதும் பாவமும் நிறைந்த கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. இராஜரீக குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களை ஆளுகின்ற உன்னதமான பரிசுத்தத கொள்கைகளைப் பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பதால் அங்கே அவர்கள் எந்த சந்தோஷத்தையும் கண்டுகொள்ள முடியாது. உண்மையான கிறிஸ்தவன் தனது ஆத்துமாவின் பலகணிகளை பரலோகத்தை நோக்கி திறந்து வைத்திருப்பான். அவன் கிறிஸ்துவினுடனான ஐக்கியத்தில் ஜீவிக்கின்றான். அவனுடைய சித்தம் கிறிஸ்துவின் சித்தத்தோடு ஏற்புடையதாயிருக்கின்றது. அவனது உயனது உயரிய வாஞ்சையெல்லாம் இன்னும் அதிகமதிகமாய் கிறிஸ்துவைப் போல மாற வேண்டுமென்பதே ஆகும். நாம் பரிசுத்த ஆவியை பயன்படுத்த முடியாது. மாறாக ஆவியானவர் நம்மை பயன்படுத்த வேண்டும். தேவன் தம்முடைய விருப்பத்தையும் செய்கையையும் Philippians 2:13 தம்முடைய மக்களில் உண்டாக்கும்படியாக பரிசுத்த ஆவியின் மூலமாக கிரியை செய்கிறார். ஆனால் அநேகர் இதற்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் தாங்களாகவே சமாளித்துக் கொள்ள விரும்புகின்றனர். இதனால்தான் அவர்கள் பரலோக ஈவை பெற்றுக்கொள்வதில்லை. தேவனுக்காக தாழ்மையோடு காத்திருந்து அவரது வழிநடத்துதலுக்காகவும் கிருபைக்காகவும் விழித்திருப்பவர்களுக்கு மாத்திரமே பரிசுத்தாவி கொடுக்கப்படும். பின்மாரிக்காக வழியை ஆயத்தப்படுத்தல்.
சூழ்ந்து நெருக்குகின்ற ஒவ்வொரு பாவத்தின் மீது, பெருமை, சுயநலம், உலக ஆசை மீதும், ஒவ்வொரு தவறான வார்த்தை மற்றும் செய்கை மீதும் அவர்கள் வெற்றி பெறாத வரை ஒருவரும் பின்மாறி என்னும் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் கண்டேன். எனவே நாம் இன்னும் அதிகமாக கர்த்தரின் பக்கம் நெருங்கி வந்து கர்த்தருடைய மகாநாளிலே நடக்கப் போகின்ற யுத்தத்திலே நிற்க தகுதியடையும்படியான ஆயத்தத்தை மிகவும் ஊக்கமாக தேட வேண்டும். நமது குணங்களிலிருக்கின்ற குறைபாடுகளைச் சரிசெய்து எல்லா அசுத்தமும் நீங்க நமது ஆத்துமாவை சுத்தம் செய்வது நம்மிடம்தான் விடப்பட்டிருக்கின்றது. அப்போது பெந்தகொஸ்தே நாளிலே சீஷர்களின் மீது முன்மாறி பொழிந்ததைப் போல நம்மீது பின்மாறி பொழியும். ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற சபையின் மீது கர்த்தர் தமது ஆவியை ஊற்றும்படிக்கு எல்லா தடைகளையும் அகற்றுவதன் மூலமாக
தேவனுடைய ஜனங்கள் வழியை ஆயத்தம் செய்வதை பார்த்து பயப்படுவதைப் போல வேறு எதை பார்த்தும் சாத்தான் அதிகமாக பயப்படுவதில்லை. ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு எதிர்க்கின்ற செல்வாக்கும் அவைகள் மறைவானவையாயிருந்தாலும் வெளியரங்கமானவையாக இருந்தாலும் வெற்றிகரமாக எதிர்த்து நிறுத்தப்பட முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
பின்மாறி வரும் ஒவ்வொரு அசுத்தமும் நீங்க சுத்திகரிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவையும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிரப்பும்.
பரிசுத்த ஆவியானவரின் ஞானமுழுக்கிற்காக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரப்போகின்ற இளைப்பாறுதலின் காலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நாம் தகுதியடையும்படியாக நம்முடைய ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கு ஒப்படைப்பதே இன்றைய நம்முடைய வேலையாக இருக்கின்றது. கிறிஸ்துவின் சேவையில் சுறுசுறுப்புள்ள வேலையாட்களாய் மாறுங்கள். சபைகள் உயிருள்ள கிரியை செய்கின்ற சபைகளாக மாறும்போது அவர்களது ஊக்கமான வேண்டுதலுக்கு பலனாக பரிசுத்த ஆவியானவர் அளிக்கப்படுவார். அப்போது பின்மாறி பொழிவதற்கேதுவாக வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும். தேவனோடு இணைந்து வேலை செய்வதின் அர்த்தம் என்னவென்பதை அனுபவத்தின் மூலம் அறிந்து கொண்டு தெளிவு பெற்ற ஒரு ஜனங்கள் நம்மில் எழும்பும் வரை பூமி அனைத்தையும் தமது மகிமையால் பிரகாசிப்பிக்கின்ற தேவ ஆவியானவரின் மாபெரும் பொழிவு வராது. கிறிஸ்துவின் சேவைக்கென்று முழுமையான மனப்பூர்வமான அர்ப்பணிப்பை நாம் கொண்டிருப்போமானால் அப்பொழுது அளவில்லாதபடி தமது ஆவியின் பொழிவின் மூலம் தேவன் அவ்வுண்மையை அங்கீகரிப்பார். ஆனால் சபையிலுள்ள பெரும்பான்மையினர் தேவனுடன் இணைந்து வேலை செய்யாத பொழுது இது நடைபெறாது. சபை சோம்பேறித்தனமாகவும் தூங்கிக் கொண்டும் இருக்கிறது என்கிற அவமானம் சபையிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்படும்போது கர்த்தருடைய வெளிப்படும். அப்போது சபை சேனைகளின் கர்த்தருடைய தெய்வீக வழிநடத்துதலின் கிரியையை காணும். பாத்திரத்தை சுத்தமாயும் சரியான பக்கத்தை மேற்புறமாகவும் வையுங்கள்.
பின்மாரியை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம் பாத்திரத்தை சுத்தமாகவும் சரியான பக்கத்தை மேற்புறமாகவும் வைத்து பரலோகப் பின்மாரியை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்பட வேண்டியதே ஆகும். அதோடு கூட பின்மாரி மழலை என்னுடைய பாத்திரத்தில் பெய்யட்டும், மூன்றாம் தூதனோடு கூட இணையப் போகின்ற மகிமையான தூதனுடைய வெளிச்சம் என் மீது பிரகாசிக்கட்டும், உம்முடைய ஊழியத்தில் எனக்கு ஒரு பங்கை தாரும், அறிவிப்புச் செய்தியை நானும் முழங்கட்டும், இயேசு கிறிஸ்துவுடன் நானும் ஓருடன் வேலையாளாக இருக்கட்டும் என்று தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இப்படியாக தேவனைத் தேடுவீர்களானால் அவர் உங்களை தகுதியுள்ளவர்களாக்கி தமது கிருபையை உங்களுக்கு எந்நேரமும் அளித்துக் கொண்டே இருப்பார் என்று நான் உங்களுக்குச் சொல்லிக் கொள்கின்றேன்.
பதில்: திடீர் வேகத்துடனும் மிகுந்த ஆற்றல் வாய்ந்ததாகவும் வரலாம். அல்லது நமது விசுவாசம் சோதனைக்குட்படும்படியாக சில நாட்களோ அல்லது சில வாரங்களோ தாமதிக்கலாம். ஆனால் நமது ஜபத்திற்கு எப்படி பதிலளிக்க வேண்டும், எப்பொழுது பதிலளிக்க வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். தெய்வீக வாய்க்காலோடு நம்மை நாமே தொடர்பு படுத்திக் கொள்ளுவதே நம்முடைய வேலையின் பங்காக இருக்கின்றது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கின்றார். ஏக இருதயத்தோடும் ஏக சிந்தையோடும் எல்லா பொறாமையையும் எல்லா குரோதத்தையும் புறம்பே தள்ளிவிட்டு தாழ்மையுடன் மன்றாடுகிறவர்களாக விழித்திருந்து காத்திருக்க வேண்டியதே நமக்குரிய பெரிதும் முக்கியம் வாய்ந்ததுமான காரியமாகும். பெந்தகொஸ்தை நாளில் ஜபத்திலே தரித்திருந்து காத்திருந்தவர்களுக்கு எதை செய்தாரோ அதை நமக்கும் செய்ய நமது பிரதிநிதியும் தலைவருமாகிய இயேசு ஆயத்தமாயிருக்கின்றார். பரிசுத்த ஆவியின் பின்மாறி எப்போது ஊற்றப்படும் என்பதற்கும் வல்லமையான தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மூன்றாம் தூதனுடன் இணைந்து இந்த உலகத்திற்கான கடைசி வேலையை எப்போது முடிவுக்கு கொண்டு வருவார் என்பதற்கும் குறிப்பிடும்படியான நேரம் பற்றி பேசுவதற்கு எதுவும் என்னிடமில்லை. பரலோக இளைப்பாறுதலுக்கு பின்மாறி நாம் ஆயத்தமாக இருப்பதிலும் நம்முடைய விளக்குகளை தூண்டிவிட்டு எரிகிறதாக வைத்துக் கொண்டிருப்பதிலும் மட்டுமே நமது ஒரே பாதுகாப்பு இருக்கின்றது என்பதே தூது ஆகும். அனைவரும் பின்மாரியை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
தேவனுடைய ஜனங்கள் தங்களது பங்காக உள்ள முயற்சிகளை செய்யாமல் இளைப்பாறுதல் தங்கள் மீது வந்து பிழைகள் நீங்க தங்கள் தவறுகளைச் சரிசெய்யும் என்று காத்திருப்பார்களானால்
தங்களது மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள அசுத்தத்தை சுத்தம் செய்து, பின்பு மூன்றாம் தூதனின் உரத்த சத்தத்தை அளிக்க தங்களை தகுதிப்படுத்தும் என்று அவர்கள் அதை சார்ந்திருப்பார்களானால் குறைவாய் காணப்படுவார்களென்று எனக்கு காண்பிக்கப்பட்டது. முழு சபையும் எழுப்புதல் அடைவதைக் காணும்படியாக நம்பிக்கொண்டிருக்கின்றோமா? அப்படிப்பட்ட காலம் ஒருபோதும் வராது. மனந்திரும்பாமலும் ஊக்கமான மற்றும் அன்றாட ஜபத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளாமலும் இருக்கிற அநேக நபர்கள் சபையிலிருக்கின்றார்கள். நாம் தனிப்பட்ட முறையிலேதான் இந்த ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், குறைவாக பேச வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படும்போது முன்மாரியை பாராட்டி அதை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பின்மாரியின் மதிப்பை புரிந்து கொள்ளவும் அதை காணவும் முடியாது என்பதை நாம் நிச்சயமாக அறியலாம்.
தங்களிடத்தில் கிடைக்கப்பெற்றிருக்கின்ற வெளிச்சத்தின்படி முழுமையாக வாழ்கின்றவர்கள் மமாத்திரமே இன்னும் அதிகமான வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வார்கள். செயலாற்றுகின்ற கிறிஸ்தவ நற்பண்புகளின் எடுத்துக்காட்டுகளில் நாம் அனுதினமும் முன்னேறிச் சென்று கொண்டிராவிட்டால் பின்மாரியில் பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாடுகளை உணர்ந்து கொள்ள மாட்டோம். நம்மைச் சுற்றிலும் இருக்கின்ற இருதயங்களின் மீது பின்மாரி ஊற்றப்படலாம். ஆனால் நாமோ அதை அறிந்து கொள்ளவோ அல்லது பெற்றுக்கொள்ளவோ மாட்டோம். தீர்மானமான முயற்சி எடுக்காமல் பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்யும்படி தங்களை தூண்டுவார் என்று வெறுமனே காத்திருக்கிறவர்கள் இருளிலே அழிந்து போவார்கள். தேவனுடைய வேலையிலே நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் அமைதலாய் உட்கார்ந்திருக்கக்கூடாது.